Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம்.
Now study of the scriptures, we have now come to Acts of the Apostles and chapter 9.
நாம் வேத பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
And there we read of the first instance after the day of Pentecost when somebody was raised from the dead.
பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு அங்கே முதல் முறையாக மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிரோடு எழுப்பப்படுகிறது நாம் வாசிக்கிறோம்.
We read about Peter who was called over when this lady Dorcas had died.
தர்க்கால் மரித்து விட்டால் அப்பொழுது பேதுருவை அழைக்கிறார்கள்.
We read in Acts chapter 9 verse 36 onwards.
அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 36 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம்.
And Peter went there and went and prayed for Dorcas and told her to get up and she got up.
பேதுரு அவருடைய அங்கே போய் அந்த தர்க்காலை பார்த்து நீ எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்புகிறார்.
And many people believed in the Lord as a result of that in verse 42 it says.
42 வசனத்திலே அப்பொழுது அநேக கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வாசிக்கிறோம்.
And there's a difference there between the way these apostles did miracles and what happens today.
இன்றைக்கு நடக்கிற காரியங்களுக்கும் அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் செய்த அற்புதங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது.
And one reason why God doesn't do such miracles nowadays is because of the abuse of the gifts of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை தவறாக பயன்படுத்துகிறது நிமித்தமாகத்தான் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறது.
Most people are using their gifts to promote themselves.
அநேகர் ஆவியின் வரங்களை தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காகவே பயன்படுத்திக்
கொள்கிறார்.
கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் முடியாகவே வந்திருக்கிறாரே தவிர எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்த முடியாக
வரவில்லை. உண்மையான
பரிசுத்தாவின் வரத்தை கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது இந்த நாட்களில்
அரிதாகிவிட்டது.
கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை பார்ப்பது
There are people like that, but those are the people whose names you don't know. They are unheard of.
இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள்.
Because God preserves them from being famous.
அவர்கள் பிரபலமாகாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாக்கிறார்.
He hides them.
தேவன் அவர்களை மறைக்கிறார்.
They also have no desire to be famous.
அவர்களுக்கும் பிரபலமாக வேண்டும் என்கிறதான விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
God is doing amazing miracles today in many places.
பல இடங்களிலே தேவன் வியக்கத்தக்கதான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்.
Not in these public healing crusades, most of which is a deception.
ஆனால் இந்த பொதுவாக நிகழ்கின்றதான குணமளிக்கும் கூட்டங்களிலே அல்ல. அவர்களிலே அநேக காரியங்கள் ஏமாற்று காரியங்களாக இருக்கிறது.
The sick are being healed and the dead are being raised even today.
இன்றைக்கும் கூட வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படுகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள்.
But not by the famous evangelists that you hear of.
ஆனால் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிற பிரபலமான சுவிசேஷகர்கள் மூலமாக அல்ல.
By unknown people who are going out into unreached places to preach the gospel.
அறியப்படாத மக்களிடத்திலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக செய்கிற மத்தியிலே இது நடைபெறுகிறது.
And we will see the result of that when Christ comes.
இதனுடைய பலனை நாம் கிறிஸ்து வரும்பொழுது நாம் பார்ப்போம்.
In Acts 10 we read about a man called Cornelius who was a heathen centurion.
ஒரு புறஜாதியானாகிய ஒரு நூற்றுக்கு அதிபதியை நாம் பார்க்கிறோம் இங்கே.
And he was a very God fearing man.
இந்த கொர்னேலியு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார்.
He had no understanding of the true God.
அவனுக்கு மெய்யான தேவனை குறித்த எந்த ஒரு அறிவும் இல்லாதிருந்தது.
But he prayed to an unknown God.
ஆனால் அறியாத ஒரு தேவனை நோக்கி ஜெபித்தான்.
He gave a lot of money to the poor people.
ஏழை மக்களுக்கு அதிக பணத்தை தர்மதானமாக செய்தான்.
And for many years he was like that.
அநேக ஆண்டுகளாக இப்படி இருந்தான்.
All of a sudden one day he sees a vision, an angel comes to him.
திடீரென ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், ஒரு தேவதூதன் அவனை வருகிறார்.
He says these words.
அவனிடத்தில் தூதன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார்.
Your prayers have ascended to God, Acts 10:4.
அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கிறது போல உன் ஜெபங்கள் தேவனுடைய சன்னிதியிலே வந்து எட்டியிருக்கிறது.
Do you believe that when a non-Christian prays to an unknown God that God in heaven hears that non-Christian?
ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபர் தான் அறியாத ஒரு தேவனை நோக்கி ஜபிக்கும் பொழுது பரத்தில் இருக்கிற தேவன் அந்த ஜபத்துக்கு செவி கொடுக்கார் என்று உங்களுக்கு தெரியுமா?
If that non-Christian is sincere,
அந்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நபர் உண்மையுள்ளவராக இருந்தால்
God in heaven hears that prayer.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதா தேவன் அந்த ஜபத்துக்கு பதிலளிக்கிறார்.
He only created that man.
அந்த மனிதன் உண்டாக்கினவர் அவர்தானே.
There are thousands of Christians who pray, God does not listen to their prayer.
ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள், தேவன் அவர்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பதில்லை.
Because they got sin in their heart.
என்றால் அவருடைய உள்ளத்திலே பாவம் காணப்படுகிறது.
Here we read,
இங்கே பார்க்கிறோம்,
Cornelius was not saved.
இவன் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன்,
probably an idol worshipper,
ஒரு விக்கிரகாரனை காரணமாக இருக்கலாம்,
Roman soldier,
ரோம பட்டாளத்துக்காரன்.
His prayers came up before God,
அவனுடைய ஜெபம் தேவ சந்நிதிக்கு வந்தது.
Not only his prayers,
அவனுடைய ஜெபங்கள் மட்டுமல்ல,
the money he gave to the poor also came up before God,
அவன் ஏழைக்கு செய்த தர்மங்களும் கூட தேவனுடைய சந்நிதியிலே வந்து எட்டினது.
When a ungod, I mean when a non-Christian gives money to the poor, does God watch that?
ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவன் ஏழைக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது தேவன் அதை கவனிக்கிறாரா?
It says it came as a memorial before God.
தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக வந்து எட்டினது என்று
வாசிக்கிறோம். A lot of Christians are conceited, thinking God only listens to our prayers.
நம்முடைய ஜெபங்களுக்கு மட்டுமே தான் தேவன் செவி கொடுக்கிறார் என்று எண்ணுவதிலே அநேக கிறிஸ்தவர்கள் மென்மையாக இருக்கிறார்கள்.
90% of Christians, God does not listen to their prayers because there's sin in their life.
90% கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறபடினாலே அவருடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
They're fooling themselves when they think God is listening to their prayers.
தேவன் தங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள்.
A lot of what they call answers to prayer just coincidences.
ஜெபத்துக்கு பதில் கிடைத்துவிட்டது என்று சொல்வதெல்லாம் ஏதோ தற்செயலாக நிகழ்ந்தவைகள்.
But here is a non-Christian man whose prayers went up to God.
ஆனால் இங்கே கிறிஸ்தவன் அல்லாத ஒரு மனிதனுடைய ஜெபமானது தேவனுடைய பிரசன்னத்துக்கு சென்றது.
He wasn't saved by his sincerity.
அவனுடைய உண்மையினாலே அவன் ரட்சிக்கப்படவில்லை.
But because he was sincere, God led him to salvation.
அவன் உண்மையானவனாக இருந்தபடியினாலே தேவன் அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினார்.
And the angel who came knew the gospel.
அந்த தேவன் அங்கே வந்த தூதன் அங்கே வந்தானே அவனுக்கு சுவிசேஷம் தெரியும்.
But he couldn't give the gospel to.
ஆனாலும் அந்த தூதன் சுவிசேஷத்தை கொர்நேலியுக்கு கொடுக்க முடியவில்லை.
Why is it someone who knows the gospel cannot give the gospel?
சுவிசேஷத்தை அறிந்திருந்தும் ஏன் அந்த தூதனாலே ஒருவனுக்கு செய்தியை சொல்ல முடியவில்லை?
Because the principle in God's work is,
தேவனுடைய வேலையிலே பணியிலே உள்ள கோட்பாடு என்னவென்றால்,
you are not allowed to preach what you have not experienced.
நீங்கள் அனுபவிக்காத காரியங்களை ஒரு காலம் பிரசங்கிக்க கூடாது.
Do you understand that?
விளங்கிக் கொண்டீர்களா?
What you are saying may be true.
நீங்கள் சொல்வது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம்.
But if you haven't experienced it, you can't speak about it.
அதை நீங்கள் அனுபவியாவிட்டால் நீங்கள் அதை பற்றி பேச முடியாது.
The angel could have probably preached the gospel better than Peter.
பேதுருவை காட்டிலும் அந்த தேவதூதன் செம்மையாக சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம்.
Accurately,
மிகவும் நுணுக்கமாக,
more eloquently,
மிகவும் நல்ல சொல் திறனோடு கூட சொல்லி
இருக்கலாம். But there's one thing the angel could not say.
ஆனால் தூதனாலே ஒரு காரியத்தை சொல்ல முடியாது.
I was a sinner, but Jesus died for me.
நானும் ஒரு பாவியாக இருந்தேன், இயேசு எனக்காக மரித்தார்
என்று சொல்ல முடியாது.
அதை அவனாலே சொல்ல முடியாது.
That is the most important part of the gospel which Peter could say.
ஆனால் சுவிசேஷத்தின் மிக முக்கியமான பகுதியாக இந்த காரியத்தை பேதுருவாலே
சொல்ல முடியாது. So even though it's going to take many days for Peter to come, Cornelius has to wait.
ஆகவே பேதுருவுக்கு அந்த இடத்துக்கு வருவதற்கு அதிக நாட்கள் பிடிக்கும் என்று சொன்னாலும் கூட கோர்நேலியு காத்திருக்க வேண்டியிருந்தது.
Meanwhile, Peter is having a big struggle when God was trying to tell him in some other place, go to Cornelius' house.
கொர்நேலியு வீட்டுக்கு நீ போ என்று பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன உடனே பேதுருக்கு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறது.
Because they all feel that non-Jews are unclean people.
யூதர் அல்லாதவர்கள் எல்லாரும் அசுத்தமான ஜனங்கள் என்கிறதான ஒரு உணர்வை அவர்கள் பெற்றார்கள்.
God doesn't care for them.
தேவன் அப்படிப்பட்ட காரியத்திற்கு அக்கறை கொள்ளுவவர் அல்ல.
We don't go to them with any message.
ஆகவே அப்படிப்பட்டவர்களோடு கூட நீ இந்த செய்தியை கொண்டு செல் என்று சொல்கிறார்.
And then the Lord had to convince Peter through a vision.
ஒரு தரிசனத்தை கொடுத்து பேதுருவை உணர்த்த வைக்க வேண்டியதாக இருந்தது.
Show him not to call anybody unclean.
யாரையும் அசுத்தர்கள் என்று சொல்லி அழைக்க
வேண்டாம். That was the beginning of the gospel going to many non-Jews.
இதுதான் யூதர் அல்லாத அநேகருக்கு சுவிசேஷம் செல்லக்கூடிய ஆரம்ப கட்டம்.
As you read in Acts 11.
அப்போஸ்தலர் 11-ல் நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
Acts 11 verse 28 we read about a prophet named Agabus prophesying something about the future.
அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 28 வசனத்தில் அகப்பு என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார்.
Prophesying about the future is very common in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனமானது மிகவும் பொதுவான வழக்கமாக இருந்தது.
All the prophets said something about that is going to happen hundreds of years later.
எல்லா தீர்க்கதரிசிகளுமே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை தீர்க்கதரிசனமாக சொன்னார்கள்.
Particularly concerning different nations or concerning the coming of the Messiah.
குறிப்பாக பல நாடுகளை குறித்தும் அல்லது இயேசு மெசியா வருகிறதை குறித்தும் தீர்க்கதரிசனமாக சொன்னார்கள்.
Those prophecies were all fulfilled exactly.
அந்த தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறியது.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டில்
prophecies concerning the future are very rare.
எதிர்காலத்தை குறித்ததான தீர்க்கதரிசனங்கள் மிகவும் அரிதாய் காணப்படுகிறது.
In fact, there are only two that we read of, both spoken by Agabus.
இந்த இரண்டு தீர்க்கதரிசனங்களை குறித்து தான் வாசிக்கிறோம். இரண்டுமே அகபுதான் தீர்க்கதரிசனம் உரைத்தார்.
But what the New Testament calls prophecy is speaking in the church in such a way that you encourage and edify people.
புதிய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்கதரிசனம் என்று எது அழைக்கப்படுகிறது தெரியுமா? நீங்கள் சபையிலே பேசி மற்ற உற்சாகப்படுத்துகிறீர்களே, கட்டுகிறீர்கள், அதுதான் தீர்க்கதரிசனம்.
That's what it says in 1 Corinthians 14 and verse 3.
1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3 வசனத்தில் இதைத் தான் வாசிக்கிறோம்.
Now here is a prophet who prophesying the future.
இங்கே எதிர்காலத்தை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி காணப்படுகிறார்.
And he said in verse 28.
அவன் 28 வசனத்தில்
there is going to be a great famine all over the world.
உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும்.
Meaning in a short while.
இன்னும் கொஞ்ச நாட்களிலே.
And so
ஆகவே
immediately the people took a collection, verse 29.
29 வசனத்திலே பார்க்கிறோம், உடனே ஜனங்கள் பணம் சேகரித்தார்கள்.
Nobody told them to do that.
அதை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை.
But they were rich.
ஆனாலும் அவர்கள் ஐசுவரியங்களை
அடைந்தார்கள்.
அந்தியோகியாவிலே.
And they thought of the poor believers in Jerusalem and said, let's take some money and send it to them.
எருசலேமில் இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளை அவர்கள் எண்ணி பார்த்தார்கள், நாம் பணத்தை வசூலிக்க.
So when the famine came,
பஞ்சம் வந்தபொழுது,
they sent this money, verse 30, through Barnabas and Saul to the poor saints in Jerusalem.
பர்னபா சவுல் மூலமாக எருசலேமில் இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்கு இந்த பணத்தை அனுப்பினார்கள்.
See, the saints in Jerusalem had already sold everything they had to help one another.
எருசலேமில் இருக்கக்கூடிய ஐசுரவான்கள் ஏற்கனவே தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று ஒருவருக்கு ஒரு உதவி செய்து,
and they had honored God.
அவர்கள் தேவனை கனப்படுத்தினார்கள்.
And now in their time of need,
இப்பொழுது அவருடைய தேவை என்று ஒன்று வரும்பொழுது,
they are not let down by God.
தேவனால் அவர்கள் கைவிடப்படவில்லை.
Somebody else provides their need.
யாரோ ஒருவர் இவருடைய தேவைகளை சந்திக்கிறார்.
God is always like that.
தேவன் எப்பவுமே
இப்படி தான் இருக்கிறார். You honor him, he'll honor you.
நீங்கள் அவரை கனப்படுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார்.
So we see here that the church in Antioch got into fellowship with the church in Jerusalem.
ஆகவே அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய இந்த சபையானது எருசலேமில் இருக்கக்கூடிய சபையோடு கூட ஐக்கியத்திலே வந்தது.
How did it happen?
இது எப்படி நடந்தது?
Not through special meetings.
விசேஷத்த கூட்டங்களினாலே அல்ல.
But through a famine.
ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாக.
Is famine a good thing or a bad thing?
பஞ்சம் நல்ல காரியமா கெட்ட காரியமா?
Without a doubt it's a bad thing.
சந்தேகமே இல்லாமல் அது ஒரு கெட்ட காரியம் தான்.
God can use a bad thing to bring something good out of it.
தேவன் ஒரு தீமையான காரியத்தை நன்மையான ஒரு காரியத்துக்காக மாற்ற முடியும்.
Because of the famine, the church in Antioch sent a lot of money to the church in Jerusalem.
பஞ்சத்தின் நிமித்தமாக தான் அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சபையானது எருசலேமுக்கு பணத்தை அனுப்பியது.
That brought these churches closer together.
இந்த காரியமானது இரண்டு சபைகளையும் நெருக்கமாக கொண்டு
வந்தது. God may allow a brother to go through some difficulty, hospitalization or something.
ஒரு சகோதரன் ஒரு கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் அல்லது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படலாம்.
And a lot of other brothers and sisters rally around to help him and his family.
மற்ற சகோதரர் அந்த குடும்பத்தை உதவி செய்யமையே அங்கே போகிறார்கள்.
That brings them closer together.
இது இவர்களை நெருக்கமாக ஐக்கியத்திலே கொண்டு வருகிறது.
And thus the body of Christ is built.
இப்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கட்டப்படுகிறது.
Acts chapter 12 we learn something else.
அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் வேறு ஒன்றை கற்றுக்கொள்கிறோம்.
Remember Barnabas and Saul have now come to Jerusalem with this money which they brought to the poor people.
ஏழை மக்களுக்காக பர்னபாவும் சவுலும் அந்த பணத்தை இப்பொழுது கொண்டு வருகிறார்கள்.
And when they come to Jerusalem,
எருசலேமுக்கு வரும்பொழுது,
they find this is a time of persecution there also.
அங்கேயும் கூட உபத்திரவத்தின் நாட்கள் என்று கண்டுபிடிக்கிறார்கள்.
Herod had just got James and cut off his head, verse 2.
அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை பட்டயத்தினால் ஏறுவது கொலை செய்கிறான்.
And all the Jews were very happy when they heard that.
இதை கேட்டபொழுது யூதர்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தது.
And so Herod says, okay, now I'll catch Peter also.
இப்பொழுது பேதுருவையும் பிடிப்போம் என்று ஏறுது சொல்கிறார்.
Arrested him.
அவனை சிறைச்சாலையில் வைத்தார்.
He was kept in prison for his head to be chopped off.
அவருடைய தலையும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெட்டப்பட முடியாத சிறைச்சாலையில்
வைக்கப்பட்டது.
எருசலேமில் இருக்கக்கூடிய சபையானது ஜெபம் ஆரம்பிக்கிறது.
Fervent prayer was made, verse 5.
5வது வசனத்திலே ஊக்கத்தோடே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார்.
You can't let Peter die.
ஆண்டவரே பேதுருவை
மரிக்க
ஒன்றாக சகோதர சகோதரர் ஜெபிக்க
ஆரம்பித்தார்.
நாமத்தினாலே விடுதலையை அவர் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள்.
And God did something.
தேவனுடைய
செய்தி. Sent an angel.
ஒரு தூதனை அனுப்புகிறார்.
Delivered Peter from that prison.
பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்குகிறார்.
And when he comes to the house where the prayer meeting is going on.
அங்க ஜெபக்கூட்டம் நடந்த அந்த வீட்டிற்கு பேதுரு வரும்பொழுது,
he knocks at the door.
அந்த கதவை தட்டுகிறான்.
They can't even believe that it's Peter.
அது பேதுரு தான் என்று கூட அவர்களால் நம்ப முடியவில்லை.
How much faith did they have when they were praying?
அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு விசுவாசம் இருந்தது?
Very little.
மிக சொற்பமான.
We know they had little, otherwise they wouldn't have prayed at all.
விசுவாசமே இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஜெபித்திருந்திருக்க மாட்டார்கள்.
Don't believe God can do anything, then of course you won't pray.
தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நீங்கள் எண்ணினீர்கள்.
They prayed because they knew God could do something.
தேவனால் ஒன்றை செய்ய முடியும் என்று அவர்கள் விசுவாசித்தபடினாலே அவர்கள் ஜெபித்தார்கள்.
They never expected the answer to come so quickly.
உடனடியாக ஜெபத்திற்கு பதில் வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை.
Peter came there, they were surprised. They said, this can't be Peter, they said. Verse 15, it must be his angel.
15வது வசனத்திலே பேதுரு வந்தபொழுது, இது பேதுருவாய் இல்லை, இது தூதனாய் இருக்கலாம் என்று சொன்னார்கள்.
Maybe he's already died.
ஏற்கனவே பேதுரு மரித்து விட்டான்.
And his angel has come.
அவனுடைய தூதன் தான் வந்திருக்கிறான் என்று சொன்னார்.
But it was not his angel, it was Peter.
ஆனால் அது பேதுருடைய தூதன் இல்ல, அது பேதுரு தான்.
So there we see the tremendous power of prayer.
ஆகவே இங்க ஜெபத்திற்கு உள்ள மிகுந்த வல்லமையை பார்க்க.
Church comes together and prays, nothing can stand before.
சபையானது ஒன்றாய் கூடி ஜெபிக்கும்போது அதற்கு விரோதமாய் ஒன்றும் நிற்க முடியாது.
Now Barnabas and Paul were there watching this going on.
இது நடப்பதை பர்னபாவும் பவுலும் பார்த்துக்கொண்டிருந்தார்கள்.
They came there to give money to Jerusalem, but they learned something about prayer from the church in Jerusalem.
அவர்கள் எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு பணத்தை கொடுக்கும்படியாக வந்தார்கள், ஆனால் அவர்கள் ஜெபத்தை கற்றுக்கொண்டு போகிறார்கள்.
Just like today many poor believers, you can help them financially, they help you spiritually.
இன்றைக்கு அநேக ஏழை விசுவாசிகளுக்கு பணத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்யலாம், அவர்களும் உங்களுக்கு அவிக்குரிய ரீதியில் உதவி செய்வார்கள்.
They have more faith than you.
உங்களை காட்டிலும் அவர்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும்.
Anyway, Paul and Barnabas were gripped by this.
பவுலும் பர்னபாவும் இதனாலே அவர்கள்
அவர்கள்
அந்தியோகியாவுக்கு வந்த
பிறகு, they decided to fast and pray themselves.
அவர்களும் தாங்களாகவே உபவாசித்து ஜெபிக்க
ஆரம்பித்தார்கள். So we see in chapter 13 and verse 1 they gather the elders and they start praying there.
13வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர்கள் அங்கே உள்ள மூப்பர்களை கூட்டி அவர்கள் ஜெபிக்க உபவாசிக்க ஆரம்பித்தார்கள்.
And it says while they were ministering and fasting, the Lord in verse 2, the Holy Spirit spoke to them.
அவர்கள் அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட பேசினார் என்று வாசிக்கிறோம்.
So all this hinged around a famine.
ஆகவே இவர்கள் எல்லாமே ஒரு பஞ்சத்தை சுற்றி வந்தது.
And they're taking money.
பணத்தை வசூலிக்கிறார்கள்.
To help the poor.
ஏழைகளுக்கு உதவி செய்ய.
Otherwise Paul and Barnabas would not have gone there.
இல்லாட்டால் பவுலும் பர்னபாவும் அங்கே போயிருக்க முடியாது.
They go there at a time when they are praying fervently for Peter.
பேதுருக்காக ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்திலே இவர்கள் இருவரும் போகிறார்கள்.
Peter and Barnabas, Paul and Barnabas hear this tremendous testimony how Peter comes out of prison.
பேதுரு எப்படி சிறைச்சாலிருந்து விடுதலையாகி வருகிறார் என்கிறதன அந்த சாட்சியை பவுலும் பர்னபாவும் கேட்டார்கள்.
Remember Paul and Barnabas never walked with Jesus to hear Jesus words saying whatever you ask in my name I'll give it to you.
என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை இந்த இருவரும் கேட்க முடியாம
இருந்தது. Those people in Jerusalem, many of them had seen Jesus, they had heard it.
எருசலேமில் இருக்கிற அநேகர் இயேசு பேசுகிறதை கேட்டிருந்திருக்கிறார்கள்.
But not Paul and Barnabas.
ஆனால் பவுலும் பர்னபாவும் கேட்கவில்லை.
But they saw this demonstration happening before them.
ஆனால் இந்த காரியம் நிகழ்கிறதை கண்ணார கண்டார்கள்.
And they came back to Antioch.
அவர்கள் அந்தியோகியாவுக்கு திரும்பி வந்தார்கள்.
With a tremendous passion.
மிகுந்த விசுவாசத்தோடு
கூட. Teach the church in Antioch how to pray in Jesus' name.
அந்தியோகியாவில் உள்ள சபைக்கு எப்படியாவது ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற பெரிய அபிலாஷையோடு வந்தார்.
And so the elders in Antioch gathered together for prayer in Acts 13 verse 1.
அந்தியோகியாவில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் ஜெபிக்க முடியாய் கூடினார்கள் என்று 13 அதிகாரம்
1 வசனம்.
அவர்கள் அப்படி ஜெபிக்க முடியாய் கூடின பொழுது
the Holy Spirit says,
பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்,
Separate me Barnabas and Saul for the work to which I have called them.
நான் அவர்களை அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் வேறுபிரியுங்கள்.
That means I have already called them.
நான் ஏற்கனவே அவர்களை அழைத்து விட்டேன் என்று
சொல்கிறார். Separately.
தனியாக அழைத்து விட்டேன்.
I want you folks to get in on it and support them.
ஆனால் நீங்கள் இப்பொழுது நான் அழைத்த அந்த அழைப்புக்காக நீங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து தாங்குங்கள் என்று சொல்கிறார்.
And that is how the first missionary journey started in the apostle Paul.
இப்படி தான் இந்த அப்போஸ்தல பவுலுடைய மிஷனரி பிரயாணமானது ஆரம்பித்தது.
And they were sent out by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள்.
And they go out to preach the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வெளியே
செல்கிறார்கள். And we read of the many miracles they did when they traveled around.
அவர்கள் பிரயாணம் பண்ணும்போது செய்த பல அற்புதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Sermons they preached in different places.
பல இடங்களிலே செய்த பிரசங்கங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And we read here
இங்கே பார்க்கிறோம்
two wonderful statements about David in the sermon that Paul preached.
Paul prasangitha prasangathin naduvile Davidai kurithu kurippidugirar.
Notice here in Acts of the Apostles in chapter 13
apostle nadavadigal 13th adhigaram
and verse 36
36th vasanam.
David had served his own generation in the will of God and then went to sleep.
தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து பின்பு நித்திரடைந்தான்.
So we see here that David could only serve his own generation.
தாவீது தன்னுடைய காலத்திலே தன்னுடைய சந்ததிக்கு தான் ஊழியம் செய்தான்
என்று பார்த்தோம். Once he served his generation,
அவருடைய சந்ததியிலே ஊழியம் செய்து முடித்த பின்பு
he moved on.
அவன் போய் விட்டான்.
And the next Sabbath verse 44 though nearly the whole city came to hear the word of God.
44th வசனத்திலே ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வார்த்தை கேட்கும்படியாய் கூடி வந்தார்கள்.
And so we see here how the gospel spread like that.
இப்படி சுவிசேஷம் பரவுகிறது நாம் பார்க்கிறோம்.
Through the apostle Paul.
அப்போஸ்தலனாய் பவுல் மூலமாக
one place to the other.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு.
And they came back in Acts 15 and reported what all God had done through them.
தேவன் தங்கள் மூலமாக என்னெல்லாம் செய்தார் என்பதை அப்போஸ்தலர் 15th அதிகாரத்திலே மீண்டுமாய் வந்து அப்போஸ்தலருக்கு கூறுகிறார்கள்.
And they discussed there. This is the early days of the church. They had to discuss many things.
சபையின் ஆரம்ப நாட்கள் இருந்தபடினாலே பல காரியங்களை குறித்து அவர்கள் விவாதிக்க
வேண்டும். For example, things that are very clear to us today.
இன்றைக்கு நமக்கு பல காரியங்கள் தெளிவாக இருக்கு.
Were not clear then.
அந்த நாட்களில் தெளிவாக இல்லை.
Should we make these people come back under the law of Moses?
இந்த ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் இவர்களை மீண்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக கொண்டு வர வேண்டுமா?
Should we make them keep the commandments, keep the Sabbath and things like that?
ஓய்வு நாளையும் நியாயப்பிரமாணங்களையும் கைக்கொள்ள முடியாது சொல்ல வேண்டுமா?
And should we circumcise them?
அவர்களை விருத்தசேதனம் செய்ய வேண்டுமா?
Because some people said yes it must be done.
சிலர் ஆம் என்று சொன்னார்கள்.
Like in verse 5 of Acts 15
அப்போஸ்தலர் 15:5 இல் சொல்லப்பட்டது போல.
Paul and the others said no.
பவுலும் மற்றவர்களும் இல்லை என்று சொன்னார்கள்.
And then after much discussion
எவ்வளவு விவாதித்த பிறகு
James the younger brother of Jesus verse 13
13th வசனத்தில் இயேசுவின் இளைய சகோதரனாகிய
who was now the leader of the Jerusalem church
இப்பொழுது அங்கே எருசலேம் சபைக்கு தலைவராய் இருக்கக்கூடியவர்
he concluded
அவர் இப்படி சொல்கிறார்
and said no we should not make the Gentiles do all these things.
புரஜாதிகள் இப்படி எல்லாம் செய்வதற்கு நாம் ஒத்துக்கொள்ள கூடாது.
They don't have to be circumcised.
அவர்கள் இப்படி விருத்தசேதம் செய்யப்பட
தேவையில்லை. They don't have to keep the Sabbath.
அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க தேவையில்லை.
And even though these things were made clear then.
அந்த காலங்களிலேயே இவைகள் எல்லாம் தெளிவாக்கப்பட்டிருந்தாலும் கூட.
We still find today there are people who are still trying to keep the Sabbath.
இன்றைக்கும் கூட ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று அநேகர்
மேசேயிங் that's necessary for salvation.
ரட்சிப்புக்கு இது தேவையான ஒன்று என்று சொல்கிறார்கள்.
So you see how the devil always tries to bring in the old covenant again and again.
எப்பொழுதுமே பழைய உடன்படிக்கையை பிசாசு கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான்
பாருங்கள். And then we read in Acts 16 about Paul calling Timothy, who was a young man.
தீமோத்தேயு ஒரு வாலிபனாயிருந்தான். அவனை பவுல் அழைக்கிறதை 16 அதிகாரத்தில்
வாசிக்கிறோம். Father was a Greek businessman.
அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்க தொழிலதிபராயிருந்தார்.
Acts 16:1.
அப்போஸ்தலர் 16:1.
But his mother was a believer.
ஆனால் அவருடைய தாய் ஒரு விசுவாசியாயிருந்தார்.
Dad had no interest in God.
தகப்பனுக்கு தேவனுக்குரிய காரியங்களில் விருப்பம்
இல்லை. Mother was a God-fearing person who brought up his child in such a good way.
தாயோ தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியாயிருந்து தன்னுடைய பிள்ளையை தேவனுடைய பக்தியில வளர்த்தார்.
By the time he was about 19 years old, Paul said, "This man's got to be on my team."
இவனுக்கு 19 வயதா இருக்கும் பொழுதே பவுல் சொல்கிறார், இந்த தீமோத்தேயு என்னுடைய குழுவில் இருக்க வேண்டும் என்று.
And he took him on his team.
தன்னுடைய குழுவோடு கூட அவனை கூட்டிக் கொண்டு
போனார். Like that they move on to Macedonia,
இப்படி
Philippi,
மக்கோதோனியாவுக்கும் பிலிப்பி பட்டணத்துக்கும்
preach the gospel there.
சுவிசேஷத்தை அங்கே பிரசங்கிக்கிறார்கள்.
They were led by God to go to Macedonia with a vision.
ஒரு தரிசனத்தின் மூலமாக மக்கோதோனியா பட்டணத்திற்கு போகும்படியாய் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள்.
Read that in Acts 16:9.
அப்போஸ்தலர் 16:9 அதை குறித்து வாசிப்போம்.
But when they went to Philippi to Macedonia,
அங்கே மக்கோதோனியா பகுதியில் இருக்கக்கூடிய பிலிப்பி பட்டணத்துக்கு போன பொழுது,
they got into trouble and get locked up in jail for preaching the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடியினாலே அவர்கள் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள்.
What do you do when God leads you somewhere and you go there and you get in trouble?
தேவன் உங்களை ஒரு இடத்திற்கு வழி நடத்துகிறார், அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள், அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன
செய்கிறீர்கள்?
தேவன் இங்கே வழிநடத்தினாரா
என்று கேட்கிறீர்கள்.
தேவன் ஒரு இடத்திற்கு உங்களை வழிநடத்தும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு அங்கு நடக்கும் என்று சொல்லுவதில்லை, ஆனாலும் அங்கே போன பிறகு நீங்கள் பிரச்சனையிலே அகப்பட்டுக் கொள்ளலாம்.
You may get into jail.
நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படலாம்.
It's better to be in jail in God's will than to be outside without being in God's will.
தேவ சித்தத்துக்குள்ளா இருந்து சிறைச்சாலை இருப்பது நல்லது. தேவ சித்தத்துக்கு வெளியே சிறைச்சாலைக்கு வெளியே இருப்பது நல்லதல்ல.
Paul and Silas said, "Hey, great. This is God's will. Let's praise the Lord."
ஆகவே பவுலும் சீலாவும் சொல்கிறார்கள், இது நல்லது, நாம் இப்பொழுது தேவனை துதிப்போம் என்று சொல்கிறார்கள்.
And while they were praising the Lord, this jailer got converted.
அவர்கள் அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை காவல்காரன் அவர்
because there was an earthquake.
ஏனென்றால் அங்கே ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று.
Now if they had sat there grumbling,
அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் முறுமுறுத்துக்
கொண்டிருப்பார்,
உமக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வல்லவா இங்கே வந்தோம், இப்படியா நேரங்களை நடத்துகிறீர் என்று
கேட்டிருக்கிறார்.
நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரர் எங்களை இங்கு கனவனைப்படுத்தி
விட்டீர்கள்.
அப்படியான அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டிருக்க
மாட்டான். பின்னர்
என்னென்ன நன்மையான காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது.
சோ யூ டோன்ட் நோ வாட் அ லாட் ஆஃப் திங்ஸ் யூ மிஸ்ட் by complaining when you should have been praising the Lord.
நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக முறுமுறுக்கிறபடினாலே எவ்வளவு காரியங்கள் எல்லாம் இழந்திருப்பீர்களோ தெரியவில்லை.
In Acts 17 we read of a group of people in the city of Berea.
பெரியா பட்டணத்தாரை குறித்து அப்போஸ்தலர் 17 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Verse 11.
11
it says they were more noble than the ones in Thessalonica because they studied the scriptures daily to see whether what Paul was preaching was correct.
பவுலுடைய பிரசங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா இல்லையா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடினாலே அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தாரை காட்டிலும் குணசாலிகளாக இருந்தார்கள்.
Acts 17:11.
அப்போஸ்தலர் 17:11.
சோ they didn't blindly swallow what somebody said just because it was Paul.
Paul சொன்னபடியாலே அவர்கள் அப்படியே விழுங்கிக் கொள்ளவில்லை.
They had this very good habit.
அவர்களுக்கு இந்த நல்ல பழக்கம் இருந்தது.
Even if it's Paul.
பவுலே ஆனாலும் சரி.
Let's check with God's word.
தேவ வார்த்தையில் அப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்.
God's word.
தேவ வார்த்தையில் ஆராய்ந்து பார்த்தார்.
They found.
அவர்கள் கண்டுபிடித்தார்.
That's right.
அது சரிதான்.
Then they accepted it.
பிறகு அதை ஏற்றுக்கொண்டார்.
And they did that with every preacher.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் வந்து பிரசங்கிக்கும் போது இப்படியே செய்தார்கள்.
And that's why they never got into false doctrine.
ஆகவே தான் அவர்கள் ஒரு காலம் தவறான உபதேசத்தில்
இல்லை. And that's why you never read Paul's letter to the Bereans in the Bible.
ஆகவே தான் பெரேயருக்கு பவுல் எழுதின நிருபம் என்ற ஒன்றை வாசிக்கிறதே
இல்லை. He never needed to write a letter to them.
அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத தேவையே இல்லாமல் இருந்தது.
Because they had this good habit of checking everything with God's word.
என்றால் தேவனுடைய வார்த்தையில் இப்படி இருக்கிறதா என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள்.
Then in Acts chapter 18,
அப்போஸ்தலர் 18 அதிகாரத்திலே
we read how Paul spent 1.5 years in Corinth.
கொரிந்து பட்டணத்திலே 1.5 வருடங்களை செலவு செய்தார்.
Preaching the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்.
There was a church established.
அங்கே ஒரு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது.
Then we read the third missionary journey, Acts 18:23 onwards.
அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து மூன்றாவது மிஷனரி பயணத்தை ஆரம்பிக்கிறார்.
Paul goes out again.
மீண்டும் ஆய் பவுல் புறப்பட்டு போகிறார்.
Now there was at that time a certain man called Apollos, verse 24.
24 வசனத்தில் அப்பல்லோ என்கிறதன ஒரு மனிதன் அப்பொழுது
இருக்கிறான். He didn't know the full gospel.
அவனுக்கு முழு சுவிசேஷமும் தெரியாது.
He preached half the gospel.
அவன் சுவிசேஷத்தின் பாதியை பிரசங்கித்தார்.
There was a godly couple there called Priscilla and Aquila.
ஆனால் அங்கே அக்கிலா பிரிஸ்கிலா என்கிறதன தேவ பக்தியுள்ள ஒரு தம்பதிகள் இருந்தார்கள்.
Acts 18:26.
அப்போஸ்தலர் 18:26.
They took him home.
அவர்கள் இவனை வீட்டுக்கு கொண்டு போனார்கள்.
They explained the full gospel to him.
முழு சுவிசேஷத்தையும் அவனுக்கு விவரித்து சொன்னார்கள்.
It's probable that Priscilla knew more about this than her husband.
தன்னுடைய கணவனை காட்டிலும் பிரிஸ்கில்லாளுக்கு அதிகமாக தெரிந்திருக்கலாம்.
And when they shared that with Apollos, his eyes were opened.
அப்பொழுது அவனிடத்தில் இதை பகிர்ந்து கொண்ட பொழுது அப்பொழுது கண் திறக்கப்பட்டது.
He began to preach the gospel powerfully.
அவனும் வல்லமையாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அப்போஸ்தலர் 18:27.
And you never know how a single couple can help someone who's gone astray.
வழி விலகி போகிற ஒருவருக்கு ஒரு தம்பதி எப்படி உதவி செய்ய முடியும் என்று ஒருவரை நாம் அறியாமல்
such a way that that man may one day become a great apostle.
இப்படிப்பட்ட விதத்திலே இந்த ஒரு மனிதன் பெரிய அப்போஸ்தலனாய் மாற முடியும்.
So don't hesitate to help the ones and twos you meet.
ஆகவே நீங்கள் சந்திக்கிற ஒருவருக்கு இருவருக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We're studying now in Acts chapter 19.
நாம் இப்பொழுது அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Here we read about Paul coming to the place called Ephesus.
எபேசு என்கிற இடத்திற்கு பவுல் வருகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
He had spent 1.5 years in Corinth, which was the longest time he spent anywhere.
அவர் நீண்ட நாட்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்தார் என்று சொன்னால் அது கொரிந்து பட்டணம் தான். அங்கே 1.5 ஆண்டுகள் தங்கியிருந்தார்.
And after that, the Lord had told him to move.
அதற்கு பிறகு அங்கிருந்து போக முடியாது என்று சொல்லிவிட்டார்.
When he came to Ephesus, he found certain people who were born again, but who had not received the Holy Spirit.
எபேசுக்கு வந்தபொழுது அங்கே மறுபடியும் பிறந்த மக்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெறாமல் இருந்தார்கள்.
And he asked them, did you receive the Holy Spirit when you believed? Verse 2.
இரண்டாம் வசனத்திலே நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார்.
Now, what is the need for that question if everybody automatically receives the Holy Spirit when they believe?
விசுவாசிக்கும் பொழுதே தானாகவே பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த கேள்விக்கு என்ன தேவை இருக்கிறது?
Some people would say, Paul, you're foolish. Don't ask such a question.
பவுலே, இப்படிப்பட்ட கேள்வியை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? சீனமான கேள்வி என்று
சொல்வார். Don't you know that when a person believes, he automatically receives the Holy Spirit?
ஒரு விசுவாசியான பொழுது தானாகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்று உங்களுக்கு தெரியாதா?
Paul didn't believe that theology.
ஆனால் அந்த இறையியலை பவுல் நம்பவில்லை.
He said, did you receive the Holy Spirit when you believed?
நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?
The answer could be yes or no.
அதனுடைய பதில் ஆம் இல்லை என்று இருக்கலாம்.
They said no. We
அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள்.
We have never heard whether there's a Holy Spirit.
பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொன்னார்.
He said how can that be?
அது எப்படி முடியும் என்று கேட்டார்.
Then what type of baptism did you have? Verse 3.
எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள் என்று மூன்றாம் வசனத்தில் கேட்கிறார்.
In that question you find out whether they baptized in Jesus name or in the name of the Father, Son and Holy Spirit.
இந்த கேள்வியிலே அவர்கள் இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்களா அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம்
கொடுத்தார்களா? A lot of people say they baptized in the name of Jesus.
அநேகர் நாங்கள் இயேசு நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறோம் என்று சொல்கிறார்கள்.
But see his question.
அவருடைய கேள்வியை பாருங்கள்.
You have not heard of the Holy Spirit?
பரிசுத்த ஆவியை குறித்து நீங்கள் கேள்விப்படவில்லையா?
Into what were you baptized?
அப்படியானால் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்?
So they were baptizing him in the name of Father, Son and Holy Spirit.
ஆகவே அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார்.
So he says, how can you not have heard about the Holy Spirit?
அப்படியானால் பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்?
Then they said, we were baptized with John's baptism.
நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்று
சொன்னார்கள். Oh, Paul said, that's not Christian baptism.
அது கிறிஸ்தவ ஞானஸ்நானம் அல்ல என்று
சொன்னார். So why does it say in certain places they baptized in the name of Jesus?
ஆனாலும் ஏன் ஒரு சில இடங்களிலே இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது?
It doesn't contradict what Jesus commanded, baptize in the name of the Father, Son and Holy Spirit.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கட்டளையிட்டாரே அதற்கு இது முரணாக இருக்கிறது.
Both are true.
இரண்டுமே உண்மைதான்.
Like for example,
உதாரணமாக,
when we baptize people,
நாம் ஜனங்களுக்கு
ஞானஸ்நானம் கொடுக்கும் போது,
நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்
போது, I baptize them like this.
நான் இப்படி தான் ஞானஸ்நானம்
கொடுக்கிறேன். I baptize you in the name of the Father,
பிதாவின் நாமத்தினால்,
and the Son, the Lord Jesus Christ,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற குமாரன் நாமத்தினால்,
and the Holy Spirit,
பரிசுத்தாவின் நாமத்தினால்.
Because if I don't identify the Son as the Lord Jesus Christ,
குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நான் சொல்லாத பட்சத்தில்,
and I just say Father, Son and Holy Spirit,
பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லிவிட்டால்,
some other religion may say that's okay, that is our Trinity.
வேறு ஒரு மதத்தினர் சொல்வார்கள் இது எங்களுடைய திருத்துவம் என்று சொல்வார்கள்.
Because there are many other religions also that believe in some type of Trinity.
இப்படிப்பட்ட திருத்துவத்தை நம்புகிற எத்தனையோ மற்ற மதங்களும் இருக்கத்தான் செய்கிறது.
So I identify the Son as the Lord Jesus Christ so that there's no confusion about which Trinity I'm referring to.
ஆகவே நான் எந்த திருத்துவத்தை நான் சொல்லி காண்பிக்கிறேன் என்பதை கண்டுபிடிக்கும்படியாக நான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறேன்.
So you can say I obeyed the command of Jesus to baptize in the name of the Father, Son and Holy Spirit.
ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லலாம்.
You could also rightfully say that I baptized in the name of the Lord Jesus.
அதே சமயத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்றும் கூட நீங்கள் உரிமையோடு கூட சொல்லலாம்.
And not in the name of some other Trinity.
வேறு ஒரு திருத்துவத்தின் பெயரினாலே அல்ல என்று சொல்லலாம்.
Not in the name of Vishnu or something.
விஷ்ணு என்ற பெயரிலே நான் கொடுத்தேன்
என்று சொல்லலாம். I baptized in the name of the Lord Jesus Christ.
நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் ஞானஸ்நானம் கொடுத்தேன்
என்று சொல்லலாம். So we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால்,
that when they heard this,
அவர்கள் இதை கேட்டபோது,
then they were baptized properly, verse 5, in the name of the Lord Jesus.
அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
That means in the name of the Father.
அவருடைய பொருள் என்னவென்றால் பிதா,
and the Son, Lord Jesus and the Holy Spirit.
குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர்.
And after that,
ஞானஸ்நானம் பெற்ற பிறகு,
they were born again and baptized.
அவர்கள் மனமன் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற பிறகு,
and then Paul laid his hands on them.
அப்பொழுது பவுல் தன்னுடைய கைகளை அவர் மீது வைத்தார்.
And they received the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள்.
So was this after they were born again?
இது அவர் மறுபடியும் பிறந்ததற்கு பிறகா?
Or at the time when they were born again?
அல்லது மனம் திரும்பும் பொழுதா?
Obviously Paul would not have baptized them in verse 5 if they were not born again.
அவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்களாக இருந்தால் 5ஆம் வசனத்திலே வெளிப்படையாக அவர் ஞானஸ்நானம் கொடுத்திருந்திருக்க மாட்டார்.
They were born again.
அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
Then Paul led them into the being filled with the Holy Spirit.
அதற்கு பிறகு அவர்களை பரிசுத்தாவி நிறைவுக்குள்ளாய் வழிநடத்தினார்.
And God did some amazing miracles here in Ephesus through the apostle Paul.
அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக வியக்கத்தக்கதான அற்புதங்களை எபேசுவிலே தேவன் செய்தார்.
When there were sick people far away who couldn't be brought to Paul.
பவுல் நடத்திலே கொண்டு வர கூடாதபடிக்கு தூரத்திலே இருக்கக்கூடிய வியாதியஸ்தர்கள்
Paul would just touch certain handkerchiefs and aprons and that would heal the sick.
சில கச்சைகளையும் சில துணிகளையும் தொட்டு அதை அனுப்புவார். அவர்கள் அதை தொட்டு சுகமடைந்தார்கள்.
Some people have made a business out of this.
சிலரோ இதையிலே ஒரு வியாபாரமாய் செய்கிறார்கள்.
Just like the sellers of doves in the temple.
தேவாலயத்திலே புறா விற்கிறவர்களைப் போல.
There's a lot of difference between Paul doing it and a lot of people doing it today.
பவுல் அன்றைக்கு செய்ததற்கும் இன்றைக்கு அநேகர் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது.
And there was a great revival there throughout this time.
இந்த நாட்கள் முழுவதுமாக அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் நடைபெறுகிறது.
And such a great revival that the demand for idols started dropping.
அங்கே அந்த விக்கிரகமானது அங்கே செய்ய அந்த தொழிலே நசிந்து போகிற அளவுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது.
And so the idol makers got disturbed.
ஆகவே அங்கே விக்கிரகங்களை பண்ணுகிறவர்கள் அவர்கள் மனக்கலக்கமடைந்தார்கள்.
They tried to create a lot of persecution.
அவர்கள் அந்த தியானால் விக்கிரகத்தை செய்கிறவர்கள் பெரிய உபத்திரவத்தை ஆரம்பித்து விட்டார்கள்.
But God gave Paul favor with the town clerk.
ஆனால் அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய அந்த கிளர்க் மத்தியிலே அவர் ஒரு தேவன் அவருக்கு
and he protected Paul.
அவருக்கு கண்களை தயை கிடைக்க கிருபை செய்தார். பவுலை அப்படி பாதுகாத்தார்.
And then we read,
பிறகு நாம் வாசிக்கும்,
Paul went travel from there to other places.
பவுல் அங்கிருந்து பிரயாணம் பண்ணி பல இடங்களுக்கு செல்கிறார்.
And then after some time he came back to Ephesus in Acts 20 verse 17.
அதற்கு பிறகு அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 17 வசனத்திலே மீண்டும் எபேசுக்கு வருகிறார்.
And then he said to the called the elders there.
அங்க இருக்கிற மூப்பர்களை வரவழைக்கிறார்.
He couldn't go to Ephesus itself. He went to Miletus and told the elders in Ephesus to come there.
அவராகவே எபேசு பட்டணத்துக்கு போக முடியவில்லை. ஆனால் மிலேத்துவுக்கு போய் அங்கிருந்து ஆட்களை அனுப்பி மூப்பர்களை வரவழைக்கிறார்.
He said, I want to share with you something.
உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
And it's a wonderful testimony and passage there from Acts 20 verse 18 till the end of the chapter.
அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 18 இருந்து கடைசி வரை இது அற்புதமான ஒரு சாட்சியாக காணப்படுகிறது.
Paul gives his testimony of how he lived for 3 years in Ephesus.
3 வருடங்கள் எபேசுல எப்படி வாழ்ந்தார் என்கிறதான ஒரு சாட்சி அங்கே கொடுக்கிறார்.
He says, you know how I worked here for 3 years.
3 ஆண்டுகளாக உங்களிடத்தில் எப்படி நான் வேலை செய்தேன் என்று அறிவீர்கள்.
Day and night verse 31 I preached to you.
31 வசனத்திலே பார்க்கிறோம், இரவும் பகலும் கண்ணீரோடு நான் பிரசங்கம்
பண்ணினேன். That means he must have preached about 2000 sermons.
2000 பிரசங்கங்களை கண்டிப்பாக செய்திருந்திருப்பார்.
But he doesn't remind them of all his sermons.
ஆனால் தன்னுடைய பிரசங்கத்தை எல்லாம் நினைவூட்டவில்லை.
He says, see how I lived.
உங்கள் மத்தியில் நான் எப்படி வாழ்ந்தேன்.
With humility verse 19.
19 வசனத்திலே வெகு மனத்தாழ்மையோடு வாழ்ந்தேன்.
And I didn't desire anybody's silver or gold.
23 வசனம், யாருடைய பொன்னையும் வெள்ளியையும் நான் இச்சிக்கவில்லை.
I worked with my own hands verse 34.
34 வசனத்திலே பார்க்கிறோம், என்னுடைய சொந்த கைகளினாலே நான் வேலை செய்தேன்.
I showed you how you must help the poor.
இப்படி நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று காண்பித்தேன் என்று சொல்கிறார்.
From there,
இங்கிருந்து
we read that Paul went on to from Paul sailed from Miletus
ange milethilirundu kappal prayanamai vera edathukku pogara
and they went to Tyre
avargal thiruvukku pogirargal
and from there they went and came to Caesarea in verse 8
etta avasarathile ange irundhu
21:8
apostle 21:8 le vasikkirathu kula Caesarea pattrathu
there we read of a man Philip who had 4 daughters who prophesied
ange Philip enbavanukku 4 kumarthigal irundargal avargal thirkarasam sonnargal
they prophesied under the authority of their father who was an elder
தங்களுடைய தகப்பனாகிய பிலிப்பு என்பவர்கள் அவங்க மூப்பனா இருந்தபடினால அவருடைய அதிகாரத்துக்கு கீழாக இருந்து
தீர்க்கதரிசனம்
சொன்னார்கள்.
ஆனால்
அதே சமயத்திலே அவர்கள் ஒரு மனிதனுடைய ஆளுகைக்கு அடங்கி அதை செய்ய வேண்டும்.
And though they were had the gift of prophecy,
அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரம்
இருந்தாலும்
கூட, வாசிக்கிறது போல
Paul was staying in that house.
பவுல் அந்த வீட்டிலே தங்கியிருந்தார்.
And God wanted to give a message to Paul.
பவுலுக்கு தேவன் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்பினபொழுது,
He did not give it through any of these 4 women.
இந்த 4 ஸ்திரிகளின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லவில்லை.
That's something very interesting.
இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது.
He got another man, Agabus, who came from a long distance away.
நீண்ட தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வந்த அகபுவை மூலமாக.
And Agabus gave the prophecy.
அகபுதான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறார்.
Why couldn't the women give it?
ஏன் அந்த ஸ்திரீகளால் அந்த தீர்க்கதரிசனம் சொல்ல முடியவில்லை?
God did not allow them to have any authority over his servant Paul.
தம்முடைய ஊழியக்காரராகிய பவுலின் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது என்பதை தேவன் விரும்பியிருக்கிறார்.
So Agabus comes.
ஆகவே அகபு வருகிறார்.
And he says.
அவர் சொல்கிறார்.
The Holy Spirit says that the man who owns this belt, he took Paul's belt, bound his feet and says, you'll be handed over to the Gentiles.
பவுலுடைய கச்சை எடுத்து தன் கையிலையும் காலையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர்களை விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்கிறார்.
Only two prophecies are mentioned about Agabus in the Bible.
அகபுவினுடைய தீர்க்கதரிசனத்தை குறித்து இரண்டு முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
You remember the first one in Acts 11?
முதலாவது தீர்க்கதரிசனம் ஞாபகம் இருக்கிறது அப்போஸ்தலர் 11 அதிகாரம்.
He prophesied there'll be a famine.
உலகம் முழுவதும் பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னார்.
But he never told anybody what to do.
ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கும் சொல்லவில்லை.
That is the mark of New Testament prophecy.
புது ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனத்தின் அடையாளம்
இதுதான். They say what's going to happen but they won't tell you what to do.
என்ன நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல மாட்டார்கள்.
In the Old Testament they told them what to do.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்வார்கள்.
The prophets would tell the kings you got to do this and this and this.
தீர்க்கதரிசிகள் ராஜாவை பார்த்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள்.
And then here also.
இங்கேயும் பார்க்கிறோம்.
He says Paul will be bound like this when he goes to Jerusalem.
பவுல் எருசலேமுக்கு போகும்போது கச்சையினால் இப்படி கட்டப்படுவார்.
But he doesn't say therefore you should go or not go.
ஆகவே நீ போக வேண்டுமா போக கூடாது என்று சொல்லவில்லை.
In New Testament prophecy,
புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்களிலே
never does a prophet give direction saying go or don't go.
போக வேண்டும் அல்லது போக கூடாது என்றதன ஒரு திசையை காட்டும்படியாக எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லுகிறதில்லை.
And when a person says that today,
இன்றைக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்வார் என்று சொன்னால்
you can be pretty sure he's a false prophet.
அவர் ஒரு பொய் தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம்.
And there are thousands of them.
ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள்.
Who are only interested in swindling your money.
உங்கள் பணத்தை சுருட்டுவதிலேயே பிரியமாக இருக்கிறார்கள்.
And even though he said this is you're going to be bound like this
இப்படி நீ கட்டப்படுவாய் என்று பவுலுக்கு சொன்னபொழுதிலும் கூட
all the people started weeping
எல்லா ஜனங்களும் அழ ஆரம்பித்தார்கள்.
Paul said why are you weeping for me I'm ready to die
நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன் எனக்காக அழுகிறீர்கள் என்று பவுல் கேட்டார்.
And then he went to Jerusalem
பிறகு எருசலேமுக்கு போகிறார்.
And some of the other half converted people who were there
அங்கே பாதி இருதயமுடைய பாதி மனந்திரும்பின மக்கள் அங்கே இருக்கிறார்கள்.
Who wanted Christ and also Moses
அவர்களுக்கு கிறிஸ்துவும் வேண்டும் மோசேயும் வேண்டும்.
Told Paul
பவுலிடத்தில் சொல்கிறார்கள்
See, listen, why don't you just give people the impression that you're still keeping the law?
நீ இன்னுமாய் பிரமாணத்தை கைக்கொள்கிறேன் என்கிறதான ஒரு கருத்தை ஏன் மக்களுக்கு கொடுக்க கூடாது?
Acts 21 verse 24.
அப்போஸ்தலர் 21:24.
So you do one thing.
ஆகவே நீ ஒன்றை
செய்யும். There are four people here who are under a vow verse 23.
இங்கே 23 ஆம் வசனத்தில் பார்க்கும் நான்கு பேர் பொறுத்தனை பண்ணி இருக்கிறார்கள்.
Jewish people.
யூதர்கள்.
They want to be Nazarites.
அவர்கள் நசரேனாய் இருக்க விரும்புகிறார்கள்.
So you take them along.
ஆகவே நீங்கள் அவரை
கூட்டிக்கொண்டு அவர்கள் their expenses they may shave their heads.
அவர்கள் தங்கள் தலை சவரமுன்னுவதற்குள்ள செலவை நீங்கள்
And when you do that,
நீங்கள் அப்படி செய்தால்
you know that you are supporting that.
நீங்கள் இவர்களை இவர்கள் பக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
So Paul, without consulting God,
ஆகவே பவுல் தேவனிடத்தில் ஆலோசனை பெறாமலே
26
வசனம்
took the man and went into the temple to purify him.
அந்த மனுஷனை கூட்டிக் கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களை சுத்தம் பண்ணும்படியாய் போகிறான்.
And paid the money.
பணத்தையும் செலவு செய்கிறான்.
And when 7 days were over,
7 நாட்கள் நிறைவேறின உடனே
and Paul was seen in the temple by some Jews.
சில யூதர்கள் பவுலை தேவாலயத்தில் பார்க்கிறார்கள்.
They got upset.
அவர்கள் இடறலடைந்தார்.
There was such a tremendous uproar that they wanted to almost kill him.
இவரை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு பெரிய கலகம் அங்கே உண்டானது.
And the Roman soldiers had to come and rescue him.
ரோம போர்ச்சவர்கள் வந்து பவுலை மீட்க முடியான ஒரு தருணம் உண்டாகி விட்டது.
So we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறது
என்னவென்றால் Great apostle Paul could make a mistake.
பெரிய அப்போஸ்தலன் பவுலும் கூட ஒரு தவறு செய்ய நேர்ந்தது.
But God sovereignly overruled it because he was such a faithful man.
பவுல் மிகவும் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினாலே சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து அவனை தப்புவித்தார்.
And all this led to the fulfillment of God's plan that Paul should be imprisoned and finally go and stand before Caesar.
இப்படி பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டும் கடைசியில் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்கிறதான திட்டங்கள் எல்லாம் இப்படி நிறைவேறும்.
Acts 22 Paul gives his testimony.
அப்போஸ்தலர் 22 அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார்.
And in Acts 23 we see him standing before the high priest.
அப்போஸ்தலர் 23 அதிகாரத்திலே பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம்.
And when he stands before the high priest he gives an amazing testimony of his life.
பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நிற்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தன வியக்கத்தக்கதான ஒரு சாட்சியை சொல்கிறார்.
He tells the high priest.
பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்கிறார்.
I have lived Acts 23:1 in a perfectly good conscience before God till this day.
தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நல்மன சாட்சியோடு இன்று வரை வாழ்ந்து வந்தேன் என்று பிரதான ஆசாரியன் முன்பாக பவுல் சொல்கிறார்.
Just like the rich young ruler,
அந்த ஐசுரியமான வாலிபனை போல,
Paul could also say, I faithfully kept God's commandment.
நான் தேவனுடைய கற்பனைகளை உண்மையாய் கைக்கொண்டேன் என்று சொல்லலாம்.
But the high priest was very convicted by this and very angry.
அங்கே பிரதான ஆசாரியன் இதை குறித்து உணர்த்தி வைக்கப்பட்டு அவன் கோபமடைந்தான்.
He said strike him on his face
when he mutal adiyangal endu sonnar
and somebody struck Paul on the mouth
பவுலை தன் வாயிலே அடித்தார்கள்.
And Paul got so angry.
பவுலும் கோபமடைந்தார்.
He said in verse 3, God will strike you, you whitewashed wall.
வெள்ளையடிக்கப்பட்ட சுவரை தேவன் உம்மை அடிப்பார் என்று பவுல் சொல்கிறார்.
You are trying to judge me according to the law and in violation of the law you allow me to be struck.
நியாயப்பிரமாணத்தின்படி நீ நியாயம் விசாரிக்கிறவர் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் நீ அடிக்க சொல்லலாமா என்று கேட்கிறார்.
People said, are you speaking to God's high priest like this?
தேவனுடைய பிரதான ஆசாரியரை இப்படி வைக்கிறாயா என்று கேட்கிறார்கள் ஜனங்கள்.
And he says, no, I didn't know that.
எனக்கு தெரியவில்லை என்று
சொல்கிறார். I'm sorry.
நான் என்னை மன்னித்து விடுங்கள்
என்று சொல்கிறார். Because the Bible says that we must not speak evil of a ruler of your people.
ஜனங்களை ஆளுகிற அதிபதிக்கு தீது சொல்லாயாக என்று வேதம் சொல்கிறது சொல்கிறார்.
So how did Paul say, I've kept my conscience clear right from day one?
முதல் நாளிலிருந்து என்னுடைய நல்மன சாட்சியை காத்துக்கொண்டேன் என்று எப்படி பவுல் சொல்ல முடியும்?
Doesn't mean he never made a mistake.
அவர் தவறை செய்யவில்லை என்று பொருள் அல்ல.
3 verses later you see him making a mistake.
ஏனெனில் 3 வசனங்கள் கழித்து அவர் ஒரு தவறு செய்து
பார்க்கிறார்.
பிரதான ஆசாரியனுக்கு உடனே சத்தம் போடுகிறார்.
What is he saying?
அவர் என்ன சொல்கிறார்?
He was saying that I keep my conscience clean that whenever I do something wrong I set it right immediately.
நான் என் மனசாட்சி சுத்தமாக வைத்துக் கொள்ளேன். எப்படி என்றால் ஒரு தவறு செய்த உடனே உடனடியாக அதை சரி செய்து விடுகிறேன்.
I don't leave it without being cleansed.
எப்படியோ போகட்டும் என்று சொல்லி நான் சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே விட்டு விடுகிறதில்லை.
And that's how he kept his conscience clear.
இப்படி தான் தன்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொண்டார்.
Then we read that some people had made a plan to kill Paul, ambush him and kill him.
பவுலை சிலர் கொல்லும்படியாக அவரை பிடித்து கொல்லும்படியாக சிலர் திட்டமிட்டிருக்கிறார்கள்.
While he was traveling between Jerusalem and Caesarea.
எருசலேமிலிருந்து செசரியாவுக்கு போகிற வழியிலே.
But very wonderfully Paul's sister's son happened to hear of this plot.
பவுலுடைய சகோதரியின் மகன் இந்த திட்டத்தை கேள்விப்படுகிறான்.
Now Paul's sister's son was a grown up man.
பவுலுடைய சகோதரியின் மகன் வளர்ந்த ஒரு மகனாக இருக்கிறார்.
Paul himself was around 65 now.
பவுலுக்கு இப்பொழுது 65 வயது இருக்கும்.
His son, sister's son may have been 35 40 years old.
அவருடைய சகோதரியின் மகனுக்கு 40 வயது இருந்திருக்கும்.
And Paul's sister's son happened to hear about this plan for the ambush.
Inge ivan eppadiyavadhu pidithu kolla vendum endra andha thittathai Paul-undeya sagodhin magan kelippidugiran.
He came and told Paul that.
Avan Paul-nadathil vandhu solugiran.
So Paul called one of the commanders, verse 17.
17th vasarathile Paul nootrukku adhipathil oruvan alaikkiran.
Take this young man to the commander because he's got something to tell him.
Indha valibanai senapadhinadathirkku kootikondu porungal pongal avan oru kaariyathai solla avanukku oru kaariyam irukkiradhu endru
solugiran. So the commander took the young man aside.
Avan indha senapadhipathi indha valibanai kootikondu pogiran.
What do you want to tell me?
நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள்
என்று கேட்கிறார். Some people trying to ambush Paul, so don't send him alone.
பவுலை தனியாக நீங்கள் கூட்டிக்கொண்டு செல்ல வேண்டாம், ஏனென்றால் அவரை கொலை செய்வதற்கு சிலர் திட்டமிடுகிறார்கள்.
And something must have happened at this time.
இந்த நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும்.
See, up until now, Paul's relatives had no contact with him.
இதுவரைக்கும் பவுலுடைய உறவினர்களுக்கும் பவுலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
Paul came from a very rich family. Only rich families lived as businessmen in Tarsus.
தர்சு பட்டணத்திலே பணக்காரர்கள் மட்டுமே தொழில் அதிபர்களாக இருந்தார்கள், வியாபாரம்
பண்ணினார்கள்.
கமாலியல் பாதத்திலே இருந்து படிக்கும்படியாக ஐசுவரியவான்களாகிய குடும்பங்கள் மட்டுமே அனுப்ப முடிந்தது.
When they Paul became a Christian, his family disinherited him.
பவுல் ஒரு கிறிஸ்தவனாய் மாறின பொழுது அவனுடைய குடும்பம் இவனை தள்ளிவிட்டது.
But when they heard he was in jail,
ஆனால் இவரோ சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே,
his father or relatives decided we must give him this inheritance which belongs to him.
அவருக்கு சொந்தமான இந்த சுதந்திரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று பவுலுடைய தகப்பனோ உறவினர்களோ தீர்மானித்திருக்கிறார்கள்.
They sent that through Paul's sister's son, most probably.
அவர்கள் பவுலுடைய சகோதரின் மகன் மூலமாக அந்த சுதந்திரத்தை அனுப்புகிறார்கள்.
So Paul got some money here.
அவர் இங்கே பவுலுக்கு பணம் கிடைக்கிறது.
Now he couldn't work.
ஏனால் இப்பொழுது அவனாலே வேலை செய்ய முடியவில்லை.
See how God made provision for his servant by getting a family inheritance when he could not work himself.
பவுல் தானாக வேலை செய்து சம்பாதிக்க முடியாத ஒரு நிலை வரும்பொழுது அவனுக்கு குடும்பத்தின் சொத்திலே ஒரு பகுதி கிடைக்க முடியாது தேவன் செய்கிறார் பாருங்கள்.
Because Paul had such a great boldness to stand saying I will not be supported by anybody, I support myself.
நான் யாருனாலும் தாங்கப்பட தேவையில்லை, நானே என்னை தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமாக எழுந்து நின்று சொன்னவர்.
And the devil must have said wait till he gets to be an old man then let's see how he supports
him. வயதானவராய் இருக்கும் வரைக்கும் காத்திரு, அதற்கு பிறகு என்ன செய்கிறாய் பார்ப்போம் என்று பிசாசு சொல்லி
இருந்தார். He won't be able to make any tents then.
அப்பொழுது அவனால் கூடார தொழில் செய்ய முடியாது.
But you think God would forsake his servant?
ஆனாலும் தம்முடைய ஊழியக்காரரை தேவன் விட்டுவிடுவார்.
He could not make tents.
அவரால் கூடார தொழில் செய்ய முடியாது.
God allowed him to get an inheritance from his family.
தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சொத்தை கிடைக்க முடியாது தேவன் அனுமதிக்கிறார்.
How do we know this?
எப்படி நமக்கு இது தெரியும்?
It's not written in scripture.
வேதத்தில் எழுதப்படவில்லை.
They're implying it.
நாம் இப்படி புரிந்து கொள்கிறோம்.
Because in the next chapter,
ஏனென்றால் அடுத்த அதிகாரத்தில்
we read here Paul standing before a governor called Felix.
ஃபெலிக்ஸ் என்கிறதான ஒரு அதிபதியின் முன்பதாக பவுல் நிற்கிறார்.
And we read here that Felix kept Paul in custody.
அங்கே ஃபெலிக்ஸ் இந்த பவுலை காவலிலே வைத்திருக்கிறார்.
And he was, it says in Acts 24:26.
அப்போஸ்தலர் 24:26 இல் சொல்லப்பட்டிருக்கிறது.
This King Felix or Governor Felix.
இந்த பேலிக்ஸ் என்கிறதான இந்த அதிபதி
hoping that Paul would give him a bride.
பவுல் தனக்கு லஞ்சம் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
Now do you think this king was stupid to see this preacher who wasn't even dressed in proper clothes? How much bribe could he give him?
சரியாக ஆடை கூட அணிய முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேவ ஊழியனானவர் தனக்கு எவ்வளவு தசம லஞ்சம் கொடுப்பார்
என்று
10 ரூபாய் 20 ரூபாய்க்காக எதிர்பார்த்துக் கொண்டு அப்படி சொல்லி இருந்திருப்பாரா?
Governors require huge bribes.
அதிபதிகளுக்கெல்லாம் பெரிய லஞ்சத் தொகை தேவைப்படுகிறது.
He must have heard Paul has received some money from somewhere.
பவுலுக்கு எங்கிருந்தோ பணம் கிடைத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருந்த வேண்டும்.
That came through his sister's son.
அது தன்னுடைய சகோதரின் மகன் மூலமாக வந்தது.
We read later on in Acts 28 verse 30.
அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 30 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Paul stayed for 2 years in Rome paying for his own rented house.
பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷம் முழுதுமாய் தங்கி இருக்கிறார்.
He could not work as a tent maker.
அங்கே ஒரு கூடார தொழில் செய்யவில்லை.
Where did this poor apostle could he afford to rent a house in the capital city of the world, Rome?
உலகத்தினுடைய தலைநகரமாகிய ரோமிலே ஒரு வீட்டு வாடகைக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது?
That also proves he must have got some money as an inheritance.
இதுவும் தன்னுடைய குடும்பத்தின் சொத்திலே அவருக்கு கிடைத்திருக்கும் என்று சொல்லி நம்ப வைக்கிறது.
Then we read Paul giving his testimony before Festus and Agrippa in chapter 25 and 26.
25 26 அதிகாரங்களிலே பெஸ்துவுக்கு முன்பாகவும் அகிரிப்பாவுக்கு முன்பாகவும் பவுல் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார்.
And then he sent to Rome on a ship.
பிறகு ரோமுக்கு கப்பலிலே போகிறார், அனுப்பப்படுகிறார்.
And the captain of the ship was discussing at a certain port whether we should sail on to Rome or not.
நாம் ரோம் வரைக்கும் அங்கே உள்ள சீதோஷ்ண நிலை மோசமா இருக்கிறபடினாலே ரோமாபுரி வரைக்கும் போக வேண்டுமா அல்லது வேற எங்கேயாவது துறைமுகத்தை தங்கிவிடலாம் என்று ஆலோசிக்கிறார்.
Paul prayed.
பவுல் ஜெபிக்கிறார்.
He was a prisoner.
அவர் அங்கே ஒரு சிறை கைதியாக இருக்கிறார்.
But he said to the captain, "Sir, I think it's better you don't go."
நீங்கள் போக வேண்டாம் என்று மாலுமிக்கு பவுல் சொல்கிறார்.
Acts 27 verse 10.
அப்போஸ்தலர் 27:10.
He told the centurion to tell the captain.
அந்த நூற்றுக்கு அதிபதி மூலமாய் பவுல் சொல்கிறார்.
But the captain said, "No, I have sailed in these places. I know enough."
எனக்கு இந்த பகுதியிலே பிரயாணம் செய்து பழக்கம் இருக்கிறது, ஆகவே நான் நன்றாக
அறிந்திருக்கிறேன்.
நூற்றுக்கு அதிபதிக்கு தான் அதிகமாக செவி கொடுத்தாரே ஒழிய பவுலுக்கு செவி கொடுக்கவில்லை என்று
16 எக்ஸ்பீரியன்ஸ்.
என்னால் அவனுக்கு அதிக அனுபவம் இருக்கிறது என்று சொன்னார்.
He may have more experience, but Paul was in touch with God.
மாலுமிக்கு வேண்டுமானால் நூற்றுக்கு அதிபதிக்கு வேண்டுமானால் அனுபவம் இருக்கலாம், ஆனால் பவுலோ
தேவனோடு
நான் தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு மனிதனைத்தான் செவி
கொடுப்பேன்.
உலக பிரகாரமாக எவ்வளவு அனுபவம் வாய்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு செவி கொடுக்க
மாட்டேன்.
பவுல் சொன்னது போலவே பெரிய பயங்கரமான புயல் காற்று வீசி அந்த கப்பலானது அலசடிப்பட்டது.
And for many days it was cloudy.
அநேக நாட்களாக மப்பு மந்தாரமா இருந்தது, மேகம்
சூழ்ந்திருந்தது.
அந்த கப்பலுடைய எடையை குறைப்பதற்காக பல காரியங்களை தூக்கி வெளியே எரிய
வேண்டியது.
இந்த பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
Don't worry.
ஆனாலும் கவலைப்படாதீர்கள்.
The angel of the Lord came and said to me.
ஒரு தூதன் என்னிடம் வந்து சொன்னார்,
Don't be afraid.
பயப்படாதீர்கள்.
Paul, not all of you will live.
நீங்க எல்லாருமே பிழைப்பீர்கள்.
See the expression verse 20. God has granted you all those sailing with you.
உங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாருக்கும் தேவன் இந்த பிராணச்சேதம் வராதபடிக்கு ஒரு கொன்று கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்.
That means because Paul was on the ship, all these other people got saved.
பவுல் அந்த கப்பலில் இருந்தபடினாலே அவனோடு கூட பிரயாணம் செய்த மற்ற எல்லாருமே காக்கப்பட்டார்கள்.
It's a wonderful thing to have a man of God on your journey.
உங்களுடைய பிரயாணத்திலே ஒரு தேவ மனிதன் இருப்பது எவ்வளவு அற்புதமான காரியம்.
That ship was saved because there was one man of God inside on that ship.
அந்த கப்பல் ஏன் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒரு தேவ மனிதன் உள்ளே இருந்தபடினாலே.
Even though he was a prisoner.
அவர் ஒரு சிறை கைதியாக இருந்தபோதும் கூட.
Then in Acts 28.
அப்போஸ்தலர் 28 அதிகாரம்.
We read of Paul finally landing in Rome.
கடைசியாக ரோமாபுரிக்கு பவுல் போகிறார்.
And of course as soon as he gets there he goes to meet with the believers.
அங்கே சென்ற உடனே அங்குள்ள விசுவாசிகளை போய் சந்திக்கிறார்.
And in verse 23 he gathered the people of the local Jews and all to tell them about this gospel.
இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்வதற்காக அந்த இடத்துல உள்ள யூதர்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறார்.
But a lot of the Jews rejected the word.
ஆனாலும் அநேக யூதர்கள் அந்த வார்த்தையை தள்ளிவிட்டார்கள்.
Then finally Paul said one word to them.
கடைசியாக அவர்களிடத்தில் பவுல் ஒரு வார்த்தை சொல்கிறார்.
He says Isaiah prophesied these words verse 26.
26 ஆம் வசனத்தில் ஏசாயா இப்படி தீர்க்கதரிசனம் சொன்னார்.
You'll all keep on hearing but you won't understand.
காதார கேட்டு உணராதிருப்பீர்கள்.
You'll keep on seeing but you won't perceive.
கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள்.
And so he said I've got one last word to say to you.
ஆகவே உங்களுக்கு சொல்வதற்கு கடைசி வார்த்தை ஒன்று எனக்கு இருக்கிறது.
I'm no more going to preach the gospel to you.
இனிமேலும் உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல போவதில்லை.
I'm going to take the gospel to the non-Jews.
நான் இப்போது யூதர் அல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல போகிறேன்.
And that's how he stayed for 2 years in verse 30 in Rome.
இப்படித்தான் 2 வருடங்களாக ரோமாபுரியிலே தங்கியிருந்தார்.
Welcoming all those who came to him.
தம்மிடத்தில் வர வந்த எல்லாரையும் வரவேற்றார்.
Preaching the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு பிரசங்கித்தார்.
Teaching concerning the Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் பற்றி அவர்கள் போதித்தார்.
All openness.
எல்லா வெளிரங்கமாய் பிரசங்கித்தார்.
Unhindered.
தடையில்லாமல் பிரசங்கித்தார்.
What a wonderful man he was.
அவன் எவ்வளவு அற்புதமான மனிதனாக இருந்தார்.
What an example for us to follow.
நாம் பின்பற்றுவதற்கு எவ்வளவு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார்.
God bless you.
தேவனே உங்களை ஆசீர்வதி.